தென்றல் ஜனவரி 2012 இதழ். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடன் அரவிந்த் அவர்களின் நேர்காணலில் சென்ற இதழ் தொடர்ச்சி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இலக்கியத்தின் எழுத்தாளரின் பணி எதுவென்று நினைக்கிறீர்கள்? எழுத்தாளன் புதியவற்றை படைப்பது ஒரு புறம் என்றாலும் நிறைய நினைவுபடுத்துவதும் கவனமூட்டுவதும் தவறுவிடும்போது சுட்டி காட்டுவதும் அவனது முக்கியமான பணிகள் என்று கருதுகிறேன். என்னதான் அறம் நீதி போன்றவற்றை சொல்லும் பல நூல்கள் நமக்கு இருந்தாலும் அந்த அறக்கோட்பாடுகளை தனிநபர்கள் பின்பற்றவே இல்லை. இன்றைய சகல பிரச்சனைகளுக்கும் காரணம் நமது சுயநலமே. அதுதான் இயற்கையை விட்டு நம்மை பிரித்து வைத்து இயற்கையை அழித்து விற்பனை பொருளாக்கி வைத்திருக்கிறது. ஜன்னல் இல்லாத வீடுகளில், வெளிச்சம் வராத இல்லங்களில், இயற்கையின் குரலை கேட்க முடியாத சூழலில் வாழ்கிறோம். இயற்கையின் ஒரு பகுதியான நாம் அதை துண்டித்துக் கொண்டு வாழ முற்படும் போது மன நெருக்கடிகள் உண்டாகின்றன. அதை பற்றிய குற்ற உணர்ச்சி கூட நமக்கில்லை. இதையே என் படைப்புகளில் சுட்டிக்காட்டுகிறேன். என்னுடைய சிறு வயதில் நாங்கள் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கியதில்லை. இந்தியா முழுவதும் சுற்றியிருக்கிறேன். ஒருபோதும் தண்ணீரை சுமந்து கொண்டு போனதே இல்லை. எல்லா இடங்களிலும் நல்ல தண்ணீர் கிடைத்தது. விலை கொடுத்து தண்ணீரை வாங்குவது பாவம் என்று கருதப்பட்டது. ஆனால் இன்று பாக்கெட்டில், பாட்டிலில் மட்டும்தான் குடிநீர் கிடைக்கிறது. இப்படி எளிமையாக கிடைத்த இயற்கையின் செல்வங்களை விலைக்கு வாங்க வேண்டிய நிலை உருவாகி இருக்கிறது. இதற்கு நாம் காரணமில்லை என்று நினைக்கிறோம். இலக்கியத்தின் பணி இதை சுட்டி காட்டுவதாக உள்ளது. மனிதனுடைய அன்றாட பிரச்சனைகளை, பொருளாதார சிக்கல்களை மட்டும் பேசுவது இலக்கியம் அல்ல. அதையும் தாண்டி அவன் பின்பற்ற வேண்டிய அறத்தை, மறந்து போன விழுமியங்களை, கவனிக்க மறந்த சுற்றுச்சூழலை சுட்டி காட்டுவதும் இலக்கியத்தின் பணிதான். இன்றைய பதிப்புச் சூழல் எப்படி இருக்கிறது? சமீபமாக புத்தகம் வாங்குபவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள், ஆனால் படிப்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். புத்தகமும் ஒரு வணிக சந்தை பொருளாகி விட்டது. அதனால் எது நல்ல புத்தகம் என்று தேர்வு செய்வது சிரமமானதாக இருக்கிறது. புத்தக சந்தை விரிவடைவதால் நிறைய முதலீட்டாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுக்கு 300 புதிய தமிழ் புத்தகங்களாவது வருகின்றன. அவற்றில் 80% குப்பை. இன்று 500 ரூபாய் பணம் கொடுத்து புத்தகம் வாங்க தயாராக இருக்கிறார்கள், ஆனால் 500 பக்க புத்தகம் படிக்க தயாராக இல்லை. பதிப்புத் துறையில் இன்றும் முறையான எடிட்டர்கள் கிடையாது. மொழிபெயர்ப்பு நூல்களை பதிக்கும் போது உரிமை வாங்குவதில்லை. மூல எழுத்தாளர் பற்றிய குறிப்புகள் கூட கிடையாது. ராயல்டி என்று பார்த்தால் தமிழ்நாட்டில் 1-2 எழுத்தாளர்களை தவிர பெரும்பாலோருக்கு அது கிடைப்பதே இல்லை. ராயல்டி தொகையை வைத்து வாழ்க்கையை நடத்த முடியாது. ஒரு சிறுகதை தொகுப்பிற்கு தரப்படும் ராயல்டியை வைத்து ஒரு பேண்ட் ஷர்ட் கூட வாங்க முடியாது. 7 கோடி தமிழ் மக்கள் உள்ள தமிழ்நாட்டில் அதிகம் விற்பனையாகும் புத்தகத்தின் எண்ணிக்கை 5000 தான். அதுதான் இலக்கிய சாதனை. இதுதான் தமிழ்நாட்டின் இன்றைய பதிப்புச் சூழல். எழுத்தாளர்களிடையே காணப்படும் சர்ச்சைகள், சச்சரவுகளுக்கு என்ன காரணம்? விஞ்ஞானத்தில், அரசியலில், சமூக தளத்தில் இல்லாத சர்ச்சைகளா? எல்லா துறைகளிலுமே சர்ச்சைகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அது பதவி, அதிகாரம் மற்றும் பொறாமையால் உருவாகக்கூடியது. இலக்கிய சர்ச்சைகளின் நோக்கம் பெரும்பாலும் மாறுபட்ட அபிப்பிராயங்கள், ரசனை வேறுபாடுகளால் உருவாகிறது. ஒருவருக்கு சாத்தரை பிடிக்கிறது, மற்றவருக்கு திருக்குறளை பிடிக்கிறது. அந்த ரசனை மாறுபாடு 2 கருத்துருவங்களை உருவாக்கி விடுகிறது. இன்னொரு தளம் எழுத்தாளர்கள் மற்றவர்களின் படைப்புகளை விமர்சிப்பதன் வழியே உருவாகும் சண்டை. இதுவும் அபிப்பிராய பேதம்தான். மற்றபடி எழுத்தாளர்களும் சராசரி மனிதர்களே. அவர்களின் உணர்ச்சி வேகமும் கோபமும் சண்டைகளை உருவாக்கவே செய்யும். ஆனால் அது முற்றி ஒருபோதும் பகையாவதில்லை. எதிர்த்துருவங்களாக உள்ள எழுத்தாளர்கள் கூட எளிதாக சந்தித்து பேசிக்கொள்ளும் சூழல் இருக்கவே செய்கிறது. பொதுவாக எழுத்தாளர்கள் எல்லோருக்குமே ஒரு ஈகோ இருக்கும். அது மற்றவர்களிடம் காணப்படுவதை விட மேம்பட்ட ஈகோவாக இருக்கும். அதனால் எழுத்தாளர்கள் எதிலுமே உணர்ச்சி வசப்பட்டு சட்டென்று கருத்து சொல்லி விடுவார்கள். ஆனால் எழுத்தாளர்கள் யாரும் வன்முறையை கைக்கொள்வதில்லை, வஞ்சம் தீர்ப்பதில்லை. கோபத்தில் படபடவனை எழுதி விடுகிறார்கள், அதோடு முடிந்து போய்விடுகிறது. ஆனால் பிற துறைகளில் அப்படி இல்லை. அந்த பகைமை ஒருவனை ஒன்றுமே இல்லாமல் கூட ஆக்கிவிடுகிறது. எழுத்து துறையில் அப்படி ஒருபோதும் நடப்பதில்லை. விருதுகள் தகுதியானவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. உங்கள் கருத்து என்ன? விருதும் சர்ச்சையும் உடன் பிறந்தவை. காரணம், எந்த ஒரு சிறந்த எழுத்தாளர் பரிசு பெறும் போதும் யாரோ ஒருவர் தனக்கு கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படவே செய்வார். அத்தோடு விருது பெற்றவர் மட்டும்தான் நல்ல எழுத்தாளரா என்ற கோபம் உருவாகவே செய்யும். டால்ஸ்டாய்க்கு நோபல் பரிசு கிடைக்கவில்லை, அதற்காக அவர் என்ன சாதாரண எழுத்தாளரா? வாசகன் எழுத்தாளனுக்கு எப்போதும் மானசீகமான விருதுகளை தந்து கொண்டேதான் இருக்கிறான். அது ஒரு கைக்குறுக்கலாகவோ, ஒரு தேநீரை வாங்கி தருவதாகவோ, ஒரு பேனா பரிசளிப்பதாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த பரிசு உயர்வானது. ஒரு முறை பழனி கோவிலுக்கு சென்றிருந்தேன். அடிவாரத்தில் இட்லிக்கடை வைத்திருக்கும் ஒரு அம்மா என்னை பார்த்து, நீங்கள் எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் தானே என்றார். ஆமாம் என்றேன். என் பையன் உங்கள் புத்தகத்தை படிப்பான், இருங்க நான் போய் அவனை வர சொல்றேன் என்று கூறிவிட்டு போனார். அந்த பையன் வந்தான். அவன் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிப்பவன். நான் அவனுடன் பேசிவிட்டு என் அறைக்கு வந்து விட்டேன். சிறிது நேரம் கழித்து அந்த அம்மா ஒரு தட்டில் 5 இட்லி சட்னி கொண்டு வந்து கொடுத்து, எங்களால் இதுதான் தம்பி உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது, சாப்பிடுங்க என்று சொல்லி கொடுத்தார். அவர் ஏன் அதை கொடுக்கிறார்? அவரை எனக்கு முன்பின் தெரியாது. அவர் என்னை படித்தவரில்லை என்றாலும் அவர் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த அன்பினால் அதை கொடுக்கிறார். இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. இது போன்ற பரிசும் பாராட்டும் ஒரு எழுத்தாளனுக்கு கிடைக்கும் போதுதான் அவன் நம்பிக்கையும் உத்வேகமும் அடைகிறான். மற்றபடி மிகப்பெரிய விருதுகளை ஒருவித கூச்சத்தோடும் சமயத்தில் அது உருவாக்கக்கூடிய பிரச்சனைகளோடும் தான் எதிர்கொள்கிறான். ஆன்மீகம் நாத்திகம் இரண்டும் கலந்த சூழலில் இளமையில் வாழ்ந்துள்ளீர்கள், உங்களுக்குள் அவை ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன? இரண்டிலும் எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கொண்டேன். மனித வாழ்க்கையின் துயரங்கள் சிக்கல்கள் இவற்றிலிருந்து விடுபட மனிதனுக்கு உதவி செய்ய ஏதோ ஒன்று தேவையாக இருக்கிறது. அது பகுத்தறிவா மதமா என்று இரண்டு வழிகள் முன்னிருக்கின்றன. நான் இந்த இரண்டிலும் கலந்த இலக்கியம் என்ற மூன்றாவது வழியை நம்புகின்றவன். அது பகுத்தறிவையும் பேசுகிறது, புராணிகத்தையும் ஏற்றுக்கொள்கிறது. இதையேதான் இலக்கியமும் செய்கிறது, அறிவுத்துறைகளும் செய்கின்றன. மனித வாழ்க்கைக்கு நம்பிக்கை ஊட்டுவதுதான் எழுத்தின் மிகப்பெரிய வேலை. அந்த நம்பிக்கை எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எழுத்து முன்மொழியத்தான் செய்யும். எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களின் மீது விருப்பம் இல்லை. அதே சமயம் வரட்டு பகுத்தறிவு வாதத்தையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இரண்டையும் ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொள்வதையே விரும்புகிறேன். புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழும் நாடுகளில் தமிழ் இலக்கிய வளர்ச்சி குறித்து, இன்றைக்கு தமிழ் இலக்கியம் தமிழ்நாட்டில் மட்டும் எழுதப்படுவது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் எழுதப்படுகிறது. அப்படித்தான் ஆங்கில இலக்கியம் இருக்கிறது. அவர்கள் இருக்கும் இடத்தை வைத்து பிரிட்டிஷ் இலக்கியம், ஐரிஷ் இலக்கியம், அமெரிக்க இலக்கியம் என்று கூறப்படுவது போல்தான் தமிழ் இலக்கியமும். அது சிங்கப்பூரில், மலேசியாவில், கனடாவில், இலங்கையில் இருக்கிறது, அமெரிக்காவிலும் இருக்கிறது. தமிழர் வாழும் எல்லா இடங்களிலும் இலக்கியம் எழுதப்படுகிறது. மலேசியாவை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தமிழர்களை பற்றி மட்டும் எழுதுவதில்லை, சீனர்களை பற்றி, மலாய் மக்களை பற்றி, தங்கள் வாழ்விடும் சூழல் பற்றி, பௌத்த மதம் பற்றி இப்படி நிறைய எழுதுகிறார்கள். சிங்கப்பூரில் வாழ்பவர்கள் தமது புலம்பெயர்ந்த வாழ்க்கையை பற்றி எழுதுகிறார்கள். இலங்கையைச் சேர்ந்தவர்கள் வேறு வேறு நாடுகளில் தாம் வாழும் சூழல்களை எழுதுகிறார்கள். அதே சமயம் தன்னுடைய வேர்களை பற்றியும் எழுதுகிறார்கள். அமெரிக்காவில் உள்ளவர்கள் அங்குள்ள பன்னாட்டு கலாச்சாரத்தை பற்றி எழுதுகிறார்கள். தமிழ் அடையாளம் வேர்கள் குறித்து ஆழ்ந்து சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு இலக்கியத்தின் திசை மாறி இருக்கிறது. அது பன்னாட்டு கலாச்சாரத்தின் பல்வேறு கூறுகளை உள்ளடக்கி இருக்கிறது. அதற்கு தமிழ் மக்கள் பல நாடுகளிலும் புலம்பெயர்ந்து சென்று வாழ்வதே காரணம். ஆனால் அயல் நாடுகளில் வாழ்ந்து கொண்டு தமிழில் எழுதுவது ஒரு பெரிய சவால். அதை எதிர்கொண்டு தங்களை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் அதன் முக்கியமான பலம். தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுவதை விடவும் அயல் நாடுகளில் தமிழ் இலக்கியம் கொண்டாடப்படுகிறது. எனது யாமம் நாவல் வெளியான உடன் கனடாவிலிருந்து இயல் விருது கொடுக்கப்பட்டது. பின்னர் தான் அதுக்கு தாகூர் விருது கிடைத்தது. ஆக அவர்கள் எங்கோ தொலைவில் இருந்தாலும் தமிழ் இலக்கியத்தை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், உரிய கௌரவத்தை அளிக்கிறார்கள். ஆனால் அங்கிருப்பவர்களின் படைப்புக்கு தமிழ்நாட்டில் உரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியே எது நடந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நான் இவர்களது படைப்புகளை சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறேன். அது என் கடமையும் கூட. தமிழ் இலக்கியம் உலகு தழுவிய இலக்கியமாக மாற வேண்டும். அதற்கு உடனடி தேவை ஆங்கில மொழிபெயர்ப்புகள் மற்றும் கல்வி புலங்களில் தமிழ் இலக்கியம் பாடமாக அறிமுகமாவது. இரண்டையும் அயல் தேசங்களில் வசிப்பவர்கள் முன்கை எழுத்து செய்தால் தமிழ் இலக்கியம் உலகின் முக்கிய இலக்கியமாக கொண்டாடப்படும். உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் குறித்து, தமிழக அளவில் பார்த்தால் எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர்கள் புதுமைப்பித்தனும் வண்ண நிலவனம் தான். இவர்களை நான் அடிக்கடி திரும்ப படிக்கிறேன். கவிஞர்களில் பிரமீலையும் நகுலனையும் தேவதச்சனையும் விரும்பி படிக்கிறேன். சமகால எழுத்தாளர்களில் சந்திரா, மனோஜ், சங்கரராம சுப்பிரமணியன், லட்சுமி சரவணகுமார், பவா, செல்லத்துறை இவர்களை விரும்பி வாசிக்கிறேன். உலகளவில் எப்போதும் என்னுடைய ஆசானராக கருதுவது டால்ஸ்டாயும் தஸ்தாவிஸ்கியும் தான். இலங்கையில் கவிஞர் சேரனும் உமா வரதராஜனும் கவிஞர் அனாரும் திசேராவும் ரஷ்மியும் முக்கியமானவர்கள். மலேசியாவில் ரே கார்த்திகேசுவும் பாலமுருகனும் சிங்கப்பூரில் லதா ஜெயந்தி சங்கர் இருவரையும் வாசிக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் வாழும் நடேசன், பெர்லினில் வாழும் கருணாகரமூர்த்தி இவர்களும் விருப்பமானவர்களே. என்னுடைய ஆல் டைம் ஃபேவரிட் கனடாவில் வாழும் அ முத்துலிங்கம் அவர்கள்தான். எழுத்தையே வாழ்க்கையாக கொண்டவர் நீங்கள், இதன் சாதக பாதகங்கள் என்ன? எழுத்தையே நம்பி வாழ்வது மிகச் சிரமமான ஒன்று. அதற்காக நிறைய படிக்க வேண்டும், பயணம் செய்ய வேண்டும், உரிய கௌரவம் மரியாதை ஏதும் கிடையாது. மாத வருமானம் என்ற ஒன்று ஒருபோதும் கிடைக்காது. கூடுதலாக எழுதியதற்காக 4 பேர் சண்டை போடுவார்கள், வசை பொழிவார்கள். அத்தனையும் சந்திக்க வேண்டும். நான் இந்த இடர்பாடுகளை ஏற்றுக்கொண்டுதான் வாழ்கிறேன். முழுநேர எழுத்தாளனாக வாழ முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறேன். வருவாய் பிரச்சனை எப்போதுமே இருக்கிறது. அந்த நெருக்கடியில் இருந்து மீள வருடத்திற்கு ஒரு திரைப்படத்தில் வேலை செய்கிறேன். இதனால் 6 மாதம் நிம்மதியாக வாழ முடிகிறது. மற்றபடி புத்தகங்கள் கிடைக்கும் வருவாய் புத்தகம் வாங்கவும் பயணம் செய்யவும் போதாமல் தான் இருக்கிறது. முழுநேர எழுத்தாளனாக வாழ்வது என்பது ஒரு அளவில்லாத சுதந்திரம். என் விருப்பத்திற்கேற்ப என்னால் வாழ முடிகிறது. என்னுடைய நேரம் என் கையில் இருக்கிறது. என் மனைவி, பிள்ளைகள், அண்ணன், குடும்பம், நண்பர்கள் என்று எல்லோரும் சேர்ந்து இந்த சுதந்திரத்தை தந்திருக்கின்றனர். இதன் பாதகம் என்னவென்றால், எதிர்காலத்தை பற்றி பயம், நிச்சயமின்மை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது எனக்கு பிடித்திருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் மனிதனை தவிர எல்லா உயிர்களுமே இதே பதற்றம் போராட்டத்துடன் தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு, குறிப்பாக அமெரிக்காவில் வசிக்கும் தமிழர்களுக்கு நான் விடுக்கும் வேண்டுகோள் ஒன்று உண்டு. அவர்களில் ஒவ்வொருவரும் ஒரு புத்தகத்தையாவது தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழியாக்கம் செய்ய வேண்டும். 100 பேர் முயன்றால் கூட வருஷம் 100 புத்தகம் ஆங்கிலத்தில் வந்துவிடும். தனிநபர்கள் செய்ய சிரமமானதாக இருந்தால் தமிழ் அமைப்புகள் ஆண்டுதோறும் 10 புத்தகங்களையாவது ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து வெளியிடலாம். தமிழ் இலக்கியம் குறித்து ஆங்கில இதழ்களுக்கு எழுதலாம், பல்கலைக்கழகங்களில் உரையாற்றலாம். எனக்கு இருக்கும் மிகப்பெரிய ஆதங்கம், தமிழின் நல்ல புத்தகங்கள் ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகளுக்கு போய் சேரவில்லையே என்பதுதான். இதை மாற்ற உடனே ஏதாவது செய்தாக வேண்டும். ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்வதை ஒரு கூட்டுச் சேவையாக கருதி அதற்கென தனி இணையதளத்தை உருவாக்கலாம். பிரபலமான பதிப்பகங்களுக்கு தமிழ் புத்தகங்களை வெளியிடும்படி ஆலோசனைகள், பரிந்துரைகள் செய்யலாம். ஓ ஹிந்தி விருது சிறுகதைகள் போல ஆண்டுதோறும் சிறந்த 20 சிறுகதைகளை ஆங்கிலத்தில் ஒரு தொகை நூலாக வெளியிடலாம். யூடியூபில் தமிழ் இலக்கியம் குறித்த உரைகளை பதிவேற்றம் செய்யலாம். இதை தமிழ்நாட்டிலும் அயல்நாட்டிலும் கூட்டாக செய்யும் போது மட்டும்தான் தமிழ் இலக்கியம் மேம்பாடு அடையும். தங்கு தடையில்லாத தனித்துவமான சிந்தனை ஓட்டம், மேதாவிலாசம் இவற்றை காண்கிறோம். எஸ் ராவின் பதில்களில் தெண்டலை எனக்கு நன்கு தெரியும். நியூஜெர்சி வாசகர் முருகானந்தம் என்னை சந்திக்க வரும்போதெல்லாம் தெண்டல் பிதைகளை கொண்டு வந்து தருவார். மதுசூதனன் என்னை பற்றி எழுதிய கட்டுரையும் வாசித்திருக்கிறேன். தெண்டல் அமெரிக்காவில் தீவிரமான தமிழ் பணி செய்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்கு தெரியும் என்கிறார் மாறாத புன்சிரிப்புடன். முக்கிய சந்திப்புக்காக வெளியே செல்லும் அவசர பணி இருந்த போதிலும் தெண்டலுக்காக நீண்ட நேரம் ஒதுக்கி பதில் தந்தமைக்கு நன்றி கூறி, கேட்ட கேள்விகளை விட கேளாதவை அதிகம் என்ற உணர்வோடு விடைபெறுகிறோம். கடவுள், எந்த சக்தி மனிதனுக்கு உதவி செய்கிறதோ, எது மனிதனின் துயரத்தை பங்கு போட்டுக் கொள்கிறதோ, எது மனிதனை மேம்படுத்துகிறதோ, அது எல்லாமே எழுத்துக்கும் எழுத்தாளனுக்கும் உகந்ததாகத்தானே இருக்க முடியும். அதே நேரத்தில் மதத்தின் பெயரால் நடந்த துவேஷங்கள், மனித அவலங்கள், வெறுப்பு, தீண்டாமை போன்ற விஷயங்களை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. இப்போது என் முன்னால் இருக்கும் கேள்வி கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதல்ல, கடவுள் தேவைப்படுகிறாரா இல்லையா என்பதுதான். எனக்கு கடவுள் தேவையானவராக இருக்கிறார், ஆனால் நம்பும்படியானவராக இல்லை. நான் எல்லா கோயில்களுக்கும் போயிருக்கிறேன். கோவில் என்பது ஒரு கூட்டு வெளி. அங்கே இசையும் சிற்பமும் தியானமும் ஓவியங்களும் ஒன்று கலந்திருக்கின்றன. ஆகவே அந்த வெளி தனித்துவமானது. தேடி தேடி கோவில்களுக்கு போய் சிற்பங்களை கண்டிருக்கிறேன். வழிபாடுகளை நான் கேலி செய்வதில்லை. அது ஒரு நம்பிக்கை. அதை நம்புகிற மனிதன் ஏற்றுக்கொள்கிறான், நம்ப மறுக்கின்றவன் விலகி போகிறான். அவ்வளவே. மக்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அந்த இடங்களை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவ்வாறு கூடும் பொதுவெளி இன்று குறைந்து கொண்டே வருகிறது. அதனால்தான் டிவியை நமது அகவெளியாக மாற்றிக்கொண்டு விட்டோம். எனது இந்தியா, இந்த தேசத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒரு முறையாவது இந்தியாவை சுற்றி பார்க்க வேண்டும். இந்தியா என்பது நாம் வரைபடத்தில் பார்க்கும் இந்தியா அல்ல. அது ஒரு மிகப்பெரிய நிலப்பகுதி. அதை நாம் கற்பனை செய்யவே முடியாது. அவ்வளவு மாறுபட்ட கலாச்சாரங்கள், நம்பிக்கைகள், நிலக்காட்சிகள் இருக்கின்றன. இந்திய பயணத்தில் ஒவ்வொரு 8 மணி நேரத்திற்கு பின்னரும் மாறுபட்ட நிலப்பகுதியை, கலாச்சாரத்தை, பழக்க வழக்கங்களை, உடையை, உணவை, மொழியை நாம் சந்திக்கிறோம். வேறெங்குமே இத்தனை வகைகளை பார்க்க முடியாது. தமிழகத்துக்குள்ளேயே சென்னையில், செங்கல்பட்டில், காஞ்சிபுரத்தில், ஆரணியில் என்று ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக மொழி பேசப்படுகிறது. உணவு முறையில், பழக்க வழக்கத்தில் மாற்றம் உள்ளது. இவ்வளவும் ஒன்று சேர்ந்ததுதான் இந்தியா. இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்திய நதிகளை பார்க்க வேண்டும். அப்போதுதான் இந்தியா எவ்வளவு வளமையானது, எவ்வளவு பாரம்பரியமிக்கது என்பது புரியும். மொத்த இந்தியாவுமே நதிகளால் ஒன்றிணைக்கப்பட்ட நாடு. நதியை ஒட்டியே நகரங்கள் இருக்கின்றன. நதியை ஒட்டியே கலைகள், கலாச்சார மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இந்தியாவை தேடும் ஒரு பயணி நதியோடு கூட செல்பவனாகவே இருப்பான். நதி வழி நடந்தால்தான் இதை தெரிந்து கொள்ள முடியும். நான் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய 7 நதிகளையும் அதன் தொடக்கம் முதல் இறுதி வரை பயணம் செய்து பார்த்திருக்கிறேன். அதன் பழைய பாதை, புதிய பாதை, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று பார்த்திருக்கிறேன். இந்த பயணத்திற்கு பின்னால் தமிழ்நாட்டை பற்றி நான் கொண்டிருந்த மனச்சித்திரமே மாறிவிட்டது. தமிழ்நாடு எப்போதுமே வறுமையான நாடு என்ற எண்ணமே மாறிவிட்டது. அதுபோல இந்தியா ஒரு பின்தங்கிய நாடு என்ற எண்ணமும் மாறிவிட்டது. இது அளப்பரிய செல்வம் கொண்ட நாடு. அவை முழுமையாக அடையாளம் காணப்படவில்லை, அல்லது ஓரிடத்தில் மட்டுமே குவிந்திருக்கிறது என்பதுதான் நமது பிரச்சனை. இதை பயணம்தான் உணர்த்துகிறது. நான் வரலாற்றை பாட புத்தகங்களில் படித்ததை விட அதிகம் பயணம் செய்துதான் தெரிந்து கொண்டேன். கோட்டை கொத்தளங்கள், கல்வெட்டுகள் மட்டும் வரலாறில்லை. நாம் பார்க்கும் மனிதனின் மொழி, உடை, அணிகலன் என்று பலவற்றில் இருக்கிறது. இந்தியாவில் இவற்றிற்கு ஒரு நீண்ட பாரம்பரியமும் இருக்கிறது. இந்தியா இந்த பாரம்பரியத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. இந்தியாவின் பிரச்சனைகள். இந்தியா எல்லாவித பொருளாதார நெருக்கடிகளையும் தாண்டி அது தன் மரபால் பலம் பெற்றதாக இருக்கிறது. ஆனால் சமகால பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. நாம் இந்த பிரச்சனைகளுக்கு மட்டுமே முதன்மை அளிப்பதால் நமது மரபு என்ன, நமது பாரம்பரிய பெருமைகள் என்ன, நம் பிரச்சனைகளை அந்த மரபான வழிகளின் மூலம் எதிர்கொள்வது எப்படி என்பது பற்றியெல்லாம் அறியாமல் இருக்கிறோம். சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் படித்தேன், உலகத்தில் உள்ள இளைஞர்களின் எண்ணிக்கையில் அதிக அளவு இந்தியாவில் தான் இருக்கிறார்கள் என்று. ஆனால் நாம் அந்த இளைஞர்களின் ஆற்றலை உழைப்பாக மாற்றவில்லை. இங்குள்ள கலை மரபுகளை பேண முயலவில்லை. கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, நாகரிகம் என அனைத்திலும் நமக்கு வலிமையான பாரம்பரிய பின்புலம் உள்ளது. சுயநலத்திற்காக நாம் அவற்றை அழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியனாக இருப்பது தனித்துவம் மிக்கது. அதை எப்போதும் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் வரலாற்றின் கொந்தளிப்பான சூழலில் நாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் உண்மை. இதற்கு தீர்வு என்று பார்த்தால், அறிவுத்துறை சார்ந்த இந்தியர்கள் உலகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று தங்கள் ஆற்றலை, திறமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இந்தியர்கள் செய்த அறிவுத்துறை மாற்றத்தை இந்தியாவிலும் செய்ய முன்வர வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய இயற்கை வளங்களை கொண்டே நாம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஒரு நல்ல மாற்றம் வரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.